கேவல அவத்தை சகல. அப்ப உயிர் இந்த மூன்று அவத்துகளும் உரியது, மூன்று அவத்துகளும் அடையும். அப்ப மூணு என்ன என்ன என்று இனி வரக்கூடிய செய்திகள்ல சொல்றார். அது இப்படி இருந்த நீ இப்படி யானை இப்படி ஆவாய் என்பது இந்த டயலாக் எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இருந்த நான் அது மாதிரி இப்படி இருந்த நீ இப்படி ஆனா என்று சொல்ல போறார். அத வந்து கேள், நான் சொல்றேன் உண்மை செயல் கேள். அந்த கேள்ங்கிற சொல்லு அது என்ன, அதனுடைய அந்த சொல்லுடைய தாத்பரிய பொருள் என்ன? அம்மா வந்து பையன்கிட்ட சொல்றான், டே உனக்கு நல்ல புத்தி சொல்றேன் கேளு. கேள்னா என்ன அர்த்தம்? இங்க வாங்கி இப்படி உடல் நல்ல கேள்னா என்ன அர்த்தம்? கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்ப கேள் என்று சொன்னால் நான் சொல்றத கேட்டு இந்த கால் வாங்கி இந்த காதல விட்டுறாம மனசுல இருத்தி வைத்துக் கொள்ளணும். கேள் என்பதற்கு வெறும் கேட்பது என்பது பொருள், கேட்டு அதனை மனத்தில் இருத்தி வைத்துக் கொள்ளும். அப்பதான் அது ஞான செயலாக ஆகும். இல்லாமல் வெறும் செய்தி தான். செய்தி நாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், எல்லா செய்தியுமே நம்ம மனசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவன் படிச்சு உடனே தூக்கி போட்டுறாங்க, அவளு ஸ்டார்டிப்பான் ரோடு போகும்போது யாரோ ஒன்னு சொல்றாங்க, இந்த காதல வாங்கி கேட்டு இந்த காதல விட்டுட்டு போறோம். அப்படியா? அது மாதிரி கேள்னு சொன்னா கேட்டு மறப்பதற்குரியதல்ல, இது கேட்டு மனத்தில் இருப்பதற்கு உரியது. அப்ப இருப்பதற்குரிய அந்த செய்தியை சொல்றேன் கேட்டுக்க, கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஞான சாஸ்திரங்கள் ஆன்மாவுக்கு உரியதாக மூன்று அவத்தைகளை சொல்லின்ற. அவத்தை என்று சொன்னா அதுக்கு நேர் தமிழ் சொல் என்ன, நிலைன்னு அர்த்தம். நாம அவஸ்தான் படுறது என்ன, படாத அவஸ்தை, துன்பத்தை அவஸ்தை என்று சொல்லுகிறோம். இங்க அவஸ்தா என்ற வடசொல் தமிழ்ல அவத்தை என்று வருகிறது. அவத்தை என்றால் நிலை, மூன்று நிலைகள், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. அப்போ அந்த மூன்று நிலைகளையும் நம்முடைய ஞான சாத்திரங்கள் சொல்லுகின்றன. ஓதுகின்ற ஞான சாத்திரங்களில் சொல்லப்படுகின்ற பெத்தம் முத்தி ஆக பிறங்கும் உயிர்க்கு, அது பெத்தமாகவும் முத்தியாகும். பெத்தம் என்றால் கட்டுண்ட நிலை என்பது பொருள். பெத்தம் பெந்தம் இன்னொன்னு பந்தம்னு சொல்ல முடியா, பந்தம்னா பந்தப்படுத்தல் கட்டுப்படுத்தல், அதான் அந்த பெத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கட்டுண்ட நிலை நீங்கினால் அது சுத்த நிலை. மலத்தால் கட்டுண்ட நிலை, மலம் நீங்கிய சுத்த நிலை. அந்த அந்த பெத்தலை இருக்க கேவலமும் பெத்தலை என்று சொல்லப்படும், சகலமும் பெத்தலை என்று சொல்லப்படும். இப்ப அது ஏன் அப்படின்னு சொன்னா, கேவலம் என்பது கேவலம்னா தனிமைன்னு அர்த்தம். நாம அந்த கேவலங்கிற சொல்லையும் என்னுடைய வாழ்க்கை ஒரே கேவலமா போச்சு சொல்லலாம். அப்படின்ன எல்லாரும் ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பழிக்கிற மாதிரி ஆகி போச்சுன்னு அர்த்தம். அந்த கேவலம் அல்ல. இங்க கேவலம் என்பது தனிமை என்பது பொருள். அப்ப ஆன்மா ஆணவ மலத்தோடு மட்டும் வேற அது துணையின்றி ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருளில இருள் போல, கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கூட இருள் இருந்தா கண்ணுக்கு தெரிவது இல்லை. அது மாதிரி காரிட்ட ஆணவ கரைவரையில் கண்ணிலா கட்டுண்டு கண்ணிலா குழவி போன்னு தாமரை சொல்றார். அந்த மாதிரி இருக்குதான் ஆணவ மலத்தோடு இருளில் இருளாக இருக்கின்ற நிலைதான் கேவலம் என்று சொல்லுவது. இப்ப அந்த கேவலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு இறைவன் வந்து மாயினால இந்த உடல், உடலிலே கருவிகள், உலகு, இந்த உடலினாலையும் உடலில் இருக்கக்கூடிய கருவினாலையும் உலகத்தை அனுபவிக்கின்ற போகம் ஆகியவற்றெல்லாம் மாயையை முதற்காரணமாக கொண்டு கொடுக்கின்றான். அது வந்து ஒரு விதத்துல வந்து ஆன்மாவுக்கு பந்தம் தான். ஏன்னா அதுதான் கண் ஒரு பக்கம் இழுக்குது, காது ஒரு பக்கம் இழுக்குது, மூக்கு ஒரு பக்கம் இழுக்க கட்டுப்பட்டு, இந்த ஐம்புலன்களுக்கும் ஆன்மா சிக்கிட்டு அந்த பொறிகள் போன வழியிலே ஆன்மா போகுது. அதனால அதுவும் வந்து ஒரு வகையில பெந்தம் கட்டுதான். அதனால கேவலம் சகலம் இந்த ரெண்டும் பெத்தம். இந்த ரெண்டு மலமும் ரெண்டுலையும் நீங்குவதுதான் ஆணவம் கண்மம் மாய் என்ற இந்த மும்மலங்களும் நீங்கிய நிலைதான் சுத்தம். அதனால கேவலம் சகலம் இந்த ரெண்டும் பெத்தம், இந்த ரெண்டும் நீங்கிய நிலைதான் சுத்தம் என்று இப்பாருங்க. ஓதுகின்ற பெத்தம் முத்தி ஆக பிறங்கும் உயிர்க்கு, பிறங்கும் என்றால் விளங்குகின்ற. இந்த ஆன்மா இந்த ரெண்டு நிலை, ஒன்னா பெத்த நிலையில இருக்கும் இல்லா போனா சுத்த நிலையில இருக்கும். இந்த ரெண்டு நிலை தான் ஆன்மா இருக்கும், ஒன்னா அங்க இருக்கும் இல்ல போனா இங்க இருக்கும். இந்த நிலைக்கு இது இது இருக்கிற நிலைக்கு பஞ்சாட்சரத்துல ஒரு உதாரணமாக சொல்லுவோம். பிறங்கும் உயிர்க்கு ஆன்மாக்களுக்கு என்ன, அது சுத்தான்மாக்கள் அல்ல முத்தா பெத்தான்மாக்கள் முத்தான்மாக்கள். இந்த பெத்தத்துல கட்டுண்டிருக்க ஆன்மாக்களுக்கு பெத்தான்மாக்கள் பேரு, மலலிங்க ஆன்மாக்களுக்கு முத்தான்மாக்கள் அல்லது சுத்தான்மாக்கள் என்பது பெயர். உயிர்களுக்கு பிறங்க உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஓதில், அதுக்கு நிகராக அஞ்செழுத்தும் ஓதில், அஞ்செழுத்து என்பது சிவாய நம என்பது. இப்போ பெத்தான்மா முத்தான்மா இந்த இரண்டும் இருக்கின்ற நிலையை சிவாய நம என்ற பஞ்சாக்கரத்தில் வைத்து சொல்லலாம். அந்த பஞ்சாக்கரத்தில் வைத்து சொன்னால் சகலம் சொல்ல போற, இது சொல்ல போறது சகல நிலையம் வருது. அது சகலம் என்பதற்கு எப்படி கேவலம் என்பதற்கு தனிமைன்னு பொருளோ, அப்புறம் சகலம் என்பதற்கு ச என்றால் இப்ப நாம உடன் பொருள் ஆங்கிலத்தில் வித்துன்னு சொல்றோம் இல்லையா, கலை முதலிய தத்துவங்களோடு கூடிய நிலை. இப்ப நம்ம கிட்ட அந்த 24 தத்துவங்கள் கூட்டல் 7 வித்யா தத்துவம் எல்லாம் உண்மை விளக்கத்துல படிச்சிருப்பாங்க. இந்த அஞ்சு எழுத்துல பஞ்ச அக்ஷரம், அக்ஷரம் என்றால் எழுத்து, அக்ஷரம் சரம் என்றால் அழியக்கூடியது, அக்ஷரம் என்றால் அழியாதது. நமக்கு நாம எழுதுற எழுத்து அழிக்கலாம், ஒலிக்கிற ஒலி இருக்கலையே அதையும் வந்து சொன்ன உடனே அது மறைஞ்சு போகுது. ஆனால் அந்த ஒலி நாதம் இருக்கலையா, அது என்றைக்கு அது அழிவது இல்லை. அதுதான் இங்க குறிக்கூடியது. அப்போ சி என்பது சிவத்தை குறிக்கும், வ என்பது அந்த சிவத்தினுடைய சக்தி குறிக்கும். அது சக்தி என்றும் திருவருள் என்றும் சொல்லப்படும், சிவத்தினுடைய சக்தி அல்லது திருவருள் என்றும் சொல்லப்படும். ய என்பது ஆன்மாவுக்கு குறிக்கும், அது ஏன் யா ஆன்மாவுக்கு இருக்குங்கிறத நீங்க உண்மை வழக்கத்துல படிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த நம்ம தமிழ் எழுத்துல எழுத்து வடிவம் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றுங்கிறதுக்கு இப்படி கா மாதிரி எழுதுவோம், ரெண்டுங்கிறதுக்கு ஊ மாதிரி எழுதுவோம், மூணுங்கிறதுக்கு இப்படி ஞா மாதிரி எழுதுவோம், நாலுங்கிறதுக்கு சா மாதிரி எழுதுவோம். அந்த மாதிரி 10 என்பதற்கு எழுதக்கூடிய வடிவம் யா. அண்ணா இப்ப அந்த அது யா, இப்ப இந்த ஆன்மாவுக்கு இந்த யா என்ற அறிகுறி குறி சொல்லப்படும். அப்ப 8 அது 8 2 உருவாய் லிங்கத்தை சிட்டன் நிலஞ்சபான்னு அந்த 8 2 உருவான லிங்கம் இருக்குதுன்னா ஆன்மா, அந்த ஆன்மாவுக்குரிய சின்னம் யா 10 என்பது. இப்ப உண்மை விளக்கத்தை படிச்சுப்பீங்க. அது அந்த 8 2ங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு பாட்டு ஒண்ணு, ஆவு அறியாத இடைமகன ஆட்டை அடையல். ஆனா ஆ எழுத்துல ஆனா ஊனா தெரியாத முட்டா பயல நீ ஆட்ட நீ அடிக்காத வரட்டாத அப்படின்னு சொல்றது. ஆவு அறியா இடைமகன ஆட்டை அலையல் நீ அவன். அது மாதிரி 8 2 8 ஆ 2 8 2 8 2 தெரியாத பையன் அப்படின்னா முட்டா பையன் அர்த்தம். அப்ப என்ன அந்த 8 2 10 தெரியாத என்ன பட்டிமன்றம் நீ ஏற்றாய், உயர்ந்த இடத்துக்கு நீ கொண்டு போய் செலுத்தினாய் என்பது பொருள். இப்ப இதுல யா ஆன்மா குறிக்கும், இந்த மாயையை குறிக்கும்னு சொன்னாலும் இந்த நா என்பதற்கு துரோதான சக்தி என்று சொல்லும். அந்த துரோதான சக்தி ஆதிசக்தி, சென்ற வகுப்புல சொன்ன திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முத்திரை என்று சொன்னா, சைவ சித்தாந்தி ஆதியை சக்தியை முதலாக உடைய பகவன், ஆதியை உடைய பகவன், அந்த ஆதி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு முதலாக முதற்காரணமாக இருக்கிறது. எப்படி பானைக்கு மண்ணு முதற்காரணமோ அதுபோல இந்த பிரபஞ்சத்துக்கு முதல் ஆக இருக்கிறது. அது மாயை. மாயை என்பதுக்கு இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, துரோதான சக்தி. துரோதான சக்தி தான் மாயை செயல்படுத்துகிறது. பரிகிரக சக்தி, பரிகிரக சக்தினா வேண்டும் போது பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது பொருள். அது வந்து ஜடம்தான், ஆனா ஜடம் என்றாலும் கூட அது திருள் சக்திக்கு துணையாக இருப்பதனால அதையும் சக்தி என்று சொல்லுவோம். ஆன்மா அது ஆன மலத்துக்கும் இந்த மாயாமலம் அல்ல சோதானத்துக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்கு. அது அறியாமை செய்கிறது, இதுவும் அறியாமை செய்கிறது. ஆனா அது என்னன்னா முழுமையான அறிவு, எந்த பொருளும் தெரியாம அறிவை மறைப்பது ஆனமலம். இது சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டு, உலக போகத்துல செலுத்து. எதற்கு அப்படின்னா இருவனையப்பு மலபரிபாகலாம் முன்னால சொன்ன பட்டாத்தான் தெரியுங்கிறது, அந்த அனுபவ அறிவு கொடுப்பதற்காக வேண்டி. உலக போகத்துல அறிவு ஆன்மா சித்துப்பொருள் என்று உணர்த்த வேண்டும். சித்துப்பொருள் உணர்த்துவதற்கு உலக தனிகரண போன போகங்களை கொடுத்து அதுக்கு நீ சித்துப்பொருள் என்று உணர்த்தலாம். அந்த உணர்கின்ற பொழுது ஆன்மா எப்படி அறிகிறது என்ன, உலக போகங்களில் அழுந்தித்தான் அறிகிறது. அப்ப அந்த உலக போகம் நிலையற்றது என்று உணர்த்து சிவம் மாற்று, அப்படி சிவத்து மாற்று இருக்க மாற்றின நிலைதான் வாவும் நாவும் ஒண்ணுதான். வா வந்து திருள் சக்தி, நா என்பது துரோதான சக்தி. வா வந்து அருளத்தான் செய்யும், இந்த நா இருக்க அது சிவத்தை மறைத்து உலக போகங்களை காட்டுகிறது. எப்ப உலக போகங்கள பற்று நீங்கிறதோ அப்பொழுது இந்த நா வாகமாக மாறி சிவத்தை காட்டும் என்று கருத்து. அப்ப நா என்பது துரோதானம் அல்லது மாயை குறிக்கும். அப்ப மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். இப்ப இந்த யா இருக்குங்களே, ஒன்னா நாமாயா கூட சேர்ந்திருக்கும் திருச்சி. அதாவது இந்த துரோதான ஆன்மாவானது பக்குவப்பட்டு திருவிழை பெறக்கூடிய பக்கம் வரப்போது இந்த நாவைய திருவுள் சக்தியாக மாறிவிடும். இப்போ அது ஒண்ணு வந்து ஆனாமலம், அது எல்லாத்தையும் மறைச்சு அறியாமையை இருட்டாக இருப்பது, அறியாமையே தான் அதனுடைய சொரூபம். துரோதானம் என்ன பண்ணும் அப்படின்னா உலகத்தை காட்டும், பிரபஞ்சத்தை காட்டும், சிவத்தை மறைக்கும். ஆன்மா சிவத்தை அறியாம உலக போகத்துல அழுந்தும்படியாக செய்யும். அப்ப உலக போகத்துல அழுந்ததுனால ஆன்மாவுக்கு வந்து இந்த பட்டறிவினால இருவினையப்போ மலபரிபாகம் வரும், அப்ப திருவள்ளுவர் வீழ்ச்சி வரும், அப்ப குருவாக வந்து ஆன்மா ஆன்மாவை இறைவன் கடைத்தற்றால் சுத்த நிலைக்கு வரும் என்பது. அதாவது சூரியன் வர வர இருள் நீங்கும், முழு இருள் போல ஆனமலம் இருக்கும். அப்போ சிவசக்தி சிவ ஒளி வர வர இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். இது குறையக்கூடியது, ஆனமலம் ஆற்றல் குறையக்கூடியது, சிவசக்தி ஆற்றல் கூடக்கூடியது, புராதம் மேல வருவது என்பது. இப்படி ஒத்த, ஒத்த என்றால் ஓமையாக பொருந்தின. பெத்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஒத்த சிவாய நம அப்படி ஓதில். இப்ப இந்த யா இருக்கு இல்லைங்களா, யா ஆன்மா, அது ஒன்னா நாமா யானு அதோட சேர்ந்திருக்கும், இல்ல அப்படின்னா சிவா யானு இருக்கும். தனியா யானு ஆன்மா மட்டும் தனியா இருப்பது இல்லை. இது நல்ல சைவ சித்தாந்தத்துல நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மத்த தத்துவங்கள் எல்லாம் போனா சில சொற்பொழுக்கெல்லாம் போனோம்னா நான் யார் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு உன்னை அறிவதுதான் முத்தி, ஆன்மா தன்னை அறிவுதான் முத்தி என்றெல்லாம் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் அது ஏன்னா ஆன்மாவை தனித்து அறிய முடியாது. ஆன்மா எப்பவும் தனியா இருக்காது, ஒன்னா நாமாவோட சேர்ந்து இருக்கும் அல்லது சீவுடன் சேர்ந்து இருக்கும். யா என்பது தனியாக எப்பவுமே இருக்காது. இது ஒரு அடிப்படை கொள்கை, ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். பெத்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஒத்த சிவாய நம ஓதில் ஒத்த, இதுக்கு ஒத்த விளக்கம் ஒன்று சொல்றார். அது நமக்கு சிவய நம என்பதுதான் அந்த வா இருக்குல்ல, சொல்றதுக்கு வசதியாக அந்த குரில் நெடு வாயின நீண்டது. அது மாதிரி நமசிவய தான், நமச்சிவய இல்ல. ஆனா தமிழ்ல அந்த சந்தியில கிடந்தபடி ஒரு ரிச் ஒண்ணு கூட வந்திருக்கு, நமசிவய சிவய நம என்பதுதான் அந்த மந்திரம், அந்த சொற்றொடர்கள். வா என்று நெடிலாக சொல்லுவது அது உச்சரிப்பதற்கு வசதியாக இருக்கும் போட்டு குரில் நெடிலாக ஆயிற்று. சொத்த இத இதுக்கு ஓமை, இதனுடைய இயல்பு என்னன்னு சொன்ன ஓமை சொன்னா சி பரிதி, பரிதினா சூரியன், சிவம் பரிதி, பரிதினா சூரியன், சக்தி ஒளி, ஆன்மா கண், மாயை விளக்கு, ஆனமலம் இருள். நம்முடைய கண் இருக்குது, கண்ணுல முழுமையாக இருள், கண்ணு காணக்கூடிய ஆற்றல் உடையதுதான். கண் கண்ணுக்கு ஒளி உண்டு, கண்ணு காணக்கூடிய ஆற்றல் உடையதுதான். ஆனா ராத்திரில அமாவாசை கும்முருட்டு சொல்றோம் இல்லையா, கும்முருட்டு, கும்முருட்டுக்கு அங்க இருள் தான் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளார போறோம், நல்ல டார்க்னஸ், திக்கு அடர்ந்த காடு, அடர்ந்த இருளா இருக்குது. எத்தனையோ மரங்கள் இருக்குது, மரம் செடி கொடி புல்லு பூண்டு விலங்குகள் எல்லாம் இருக்குது. எல்லா இருந்தாலும் அந்த இருட்டுல இருட்டு தான் தெரியும், கருப்பா தான் இருக்குமே ஒழிய எந்த பொருள் எதுவும் தெரிவது இல்லை. அதான் வந்து கேவல நிலை. கண்ணுக்கு ஆன்மாவுக்கு அறிவு இருந்தாலும் கூட, ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லுவாங்க, உயிர் எத்தன்மைத்து, உயிர் எத்தன்மைத்து என்றால் உணர்தல் தன்மைத்து, உயிருக்கு அறிவு உண்டு. அந்த அறிவு இந்த ஆனமலமாகிய இருளினால முழுக்க மறைப்புண்டு கிடக்குது. அப்போ நாம என்ன பண்றோம், இருட்டை விளக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன இருக்குதோ தீக்குச்சி, மெழுகு வெத்தி, பந்தம், இத ஒண்ணு இல்லைன்னா ஆகாசம் இருக்குல்ல, நட்சத்திர ஒளி, சந்திர ஒளி, இது போல ஒளிகளை வைத்து கொண்டு நாம அந்த மாதிரிதான். இந்த மாயினால் மாயை என்ன பண்ணுது, இந்த ஆணவிருளை அடக்கிறது, ஆணவிருளை போக்குறது. ஆனா இதனால என்னன்னா, பொருளுடைய உண்மையான தன்மை நம்மால தெரிந்து கொள்ள முடியாது. இருட்டுல வெளிச்சமும் அரகுற வெளிச்சமா இருக்குது, இருட்டு இருக்குது. அப்போ முன்னால என்னவோ தெரியும், அது வந்து மரக்கட்டையா, மனுஷனா, மாடா, அது ஒரு குழப்பம் ஒண்ணு. அது ஐயக்காட்சியும் திரிபு காட்சியும் சொல்லுவோம். ஐயான்னு சொன்னா இது இதுவோ அதுவோ அப்படிங்கிற குழப்பம், திரிபுனா ஒன்ன இன்னொன்னாக, பாம்பை கயிறாகவும் கயிறை பாம்பாகவும் அறிவுதான் திரிபு காட்சி. அப்ப இந்த மாய என்ன பண்ணுது, இந்த இருளிலே ஆணவ இருளிலே அகப்பட்டு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்து அறிவை கொடுக்கிறது. இப்போ அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு, தெளிவான அறிவு அல்ல, ஐயமும் திரிபும் உடைய அறிவு. இப்ப இதுலதான் இந்த யா நாமாவில் இருக்கிற போது, யா நாமாவோட இருக்கிற போதுதான் நமக்கு பிறப்பிறப்புகள் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ இது உரிய பக்கம் வருகின்ற பொழுது, இந்த ஆதிசக்தி அல்ல திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய அதான் இந்த மாயை கொடுக்குது. அதுவே திருவருட்சக்தியாக இருந்து இந்த ரெண்டையும் நீக்கி இந்த சீயில கொண்டு வந்து செலுத்தும் என்பது இது பொதுவாக தெரிந்து கொள்ளுங்க. அப்புறம் அடுத்த வகுப்புல பார்ப்போம்.